SBS தமிழ்.
வணக்கம் ராஜகோபாலன் அவர்களே.
வணக்கம் வணக்கம்.
இப்போ இந்திய அரசியல் எடுத்துக்கிட்டா, அடுத்த ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அல்லது மோடி தலைமையிலான அரசு வந்து தேர்தலை சந்திக்கிறது. இந்த தேர்தலில் வந்து மீண்டும் மோடி அரசு வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வச்சுக்கும், இன்னொரு 5 வருஷத்துக்கு அவங்க ஆட்சி நடத்துவாங்க அப்படின்னு படுதா, அல்லது வந்து கடந்த தேர்தலை ஒப்பிட்டால் அது இலகுவான தேர்தலாக இருக்க போவதில்லை அப்படிங்கிற மாதிரி?
2019 தேர்தல் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய கருத்து. 40 வருடங்கள் அரசியல் நிறுவனராக இருந்த ஒரு பேஸில் நான் என்ன சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, 2019 தேர்தல் நரேந்திர மோடி வர்சஸ் 35 ரீஜனல் பார்ட்டிஸ் தான். காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் மலிந்து கொண்டு வருகிறது, நெளிந்து கொண்டு வருகிறது. காங்கிரஸுக்கு முன்பு இருந்த ஒரு ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி குறைந்தே விட்டது. 135 வருடங்களான காங்கிரஸ் கட்சி இப்பொழுது தேய்ந்து விட்டது. ஆர்கனைசேஷன் கிடையாது. 2 தேசத்தில், பாண்டிச்சேரியிலும் பஞ்சாபிலும் கர்நாடகாவிலும் அவங்க பதவியில் இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 26 மாநிலங்களில் அவர் பதவியே இல்லை. ராகுல் காந்தி பதவியேற்ற பிறகு காங்கிரஸ் 44 சீட்டுகளுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது பாராளுமன்றத்தில். இதிலிருந்து காங்கிரஸ் நெளிந்து விட்டது. வரக்கூடிய 2019 தேர்தலில் ரீஜினல் பார்ட்டிஸ், உதாரணமாக எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ப்ளஸ் JDS, இன்னும் மேலே வந்தீங்கன்னா JDU நிதிஷ்குமாரது, TMC மம்தா பானர்ஜிது, ப்ளஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபருக் அப்துல்லாது, சரத்பவாருடைய நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி இருக்குது பாருங்கள் மகாராஷ்டிரா, அந்த மாதிரி ஒரு ரீஜினல் பார்ட்டிஸ்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வலிவான் நிலைமைக்கு வரக்கூடும் என்று தான் தெரிகிறது. இருந்தாலும் 282 சீட்டுகளை உடைய நரேந்திர மோடி அரசு இப்பொழுது இருக்கிறது. அதனுடைய பலம் குறையத்தான் குறையும். இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவ் இல்லை என்பதற்காக நரேந்திர மோடி மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாகத்தான் இருக்கிறது. இட் வில் பி அ டஃப் எலெக்ஷன், ஆனால் மோடிக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஆல்டர்னேட் இல்லைங்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு கணிப்புக்கு நான் வந்தேன்.
சரி, ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, இப்போ 3வது அணி உருவாகும் சாத்தியம் அதிகமாக இருக்கிற மாதிரி படுது.
இல்லை,
குறிப்பாக வந்து மம்தா பானர்ஜி தலைமையிலாக வந்து நீங்கள் சொல்கிற அந்த ரீஜனல் கட்சிகள், பிராந்திய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையும் வாய்ப்புகள் உள்ளன. அதை காங்கிரஸ் அதுக்கு உள்ள வருமா வராதாங்கிறது இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி படுது?
நான் என்னுடைய அரசியல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் தான் இத்தனை நாள் ரீஜனல் பார்ட்டிஸுக்கு ஒரு ஃபல்க்ரமாக இருந்தது. காங்கிரஸ் 150 சீட்டு கிடைச்சா தான் ரீஜனல் பார்ட்டி சேர்ந்து மத்திய அரசாங்கத்தை காப்பாற்ற முடியும், பிடிக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் 2 இலக்குகளிலிருந்து போவதற்கு மிகவும் கஷ்டப்படும். 2019 சரி, அதை வைத்து பார்த்தால் மம்தா பானர்ஜி பிரதமராகுவதாக ஒரு சூழ்நிலை உருவாகினாலும், சரத்பவார் நேற்று முன்தினம் கூட சொல்லியிருக்கிறார் தனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது என்று. சரத்பவார் அப்படி இருந்தால், மம்தா பானர்ஜி அப்படி இருந்தால், சந்திரபாபு நாயுடு அப்படி இருந்தால், யார் 3வது அணியினுடைய பிரதான ஒரு வேட்பாளர் பிரதமர் அமைச்சருக்கு என்பது இல்லை என்று ஆயிடும். நரேந்திர மோடி வர்சஸ் ஹூம் ? ஆனால் நரேந்திர மோடி வர்சஸ் சரத்பவார்னால் அது மகாராஷ்டிரா சென்ட்ரிக் ஆகிடும். நரேந்திர மோடி வர்சஸ் மம்தா பானர்ஜின்னு அது கல்கட்டா சென்ட்ரலைஸ் ஆகிடும். இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா, போக போக இன்னும் 6 காலத்தில் சூழ்நிலை எப்படி உருவாகிறது என்று தெரியாது. இருந்தாலும் ரீஜினல் பார்ட்டிஸால் நரேந்திர மோடிக்கு ஈக்குவலாக வர முடியாது போயிடுச்சு.
சரி, இப்போ காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க. இப்போ சமீபத்திய நாட்களில் வந்து அவரின் நாடாளுமன்ற பேச்சுக்கள் அல்லது நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்ளும் விதம் மக்களிடையே ஓரளவு செல்வாக்கு அவருக்கு அதிகரித்திருப்பதாக படுகிறது. இப்போ வரும் தேர்தலில் அந்த செல்வாக்கையே அவர் பயன்படுத்தி ராகுல் காந்தி பிரதமராகும் வாய்ப்பு அல்லது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் வாய்ப்பு உருவாகும் என்று உங்களுக்கு படுகிறதா?
காங்கிரஸ் வெற்றி பெறும் என்ற உருவாகமான ஒரு சூழ்நிலை இல்லவே இல்லை இந்தியாவை பொறுத்த மட்டும். நான் குறைந்தது 8 மாநிலங்களில் கடந்த ஒரு 6 நான் சுற்றுப்பயணம் செய்தேன். காங்கிரஸ் பூத் எலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் கூட இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்லி வீக்காக இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்னை பொறுத்த மட்டும் டஃப் ஃபைட்டு கொடுக்குமே தவிர 2 digits மேலே அது போயிருமா போகாதா என்பது தெரியாது.
இப்போ தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டால், திமுகவின் தலைவராக ஸ்டாலின் மாறியிருக்கிறார், தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவர் வந்து திமுகவை மேலும் பலப்படுத்துவார். அடுத்து வரும் தேர்தலில் அல்லது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முந்தைய தேர்தல்களை விட அதிகமாக சாதிக்கும் என்பதாகப்படுகிறதா? உங்களுக்கு ஸ்டாலினை நீங்கள் எப்படி மதிப்பிடுகிறீர்கள்?
ஒரு தமிழகத்தை, நீங்கள் தமிழகத்திலிருந்து வருபவர், நானும் தமிழகத்திலிருந்து வருபவன், இந்த முறை 2019 லோக்சபா எலெக்ஷனில் ஃபஸ்ட் டைம் கருணாநிதி இல்லாத, ஜெயலலிதா இல்லாத ஒரு தேர்தல். அப்படி பார்க்க போனால் இது டெஸ்ட் கேஸாக இருக்கும் மிஸ்டர் எம் கே ஸ்டாலினுக்கு. கட்சியை நன்றாக வளர்த்தி விடுகிறார், நன்றாக வைத்து இருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், மு க அழகிரியும் சரி, கனிமொழியும் சரி, அதோடு கொடுக்க தயாநிதிமாறன், இவங்களெல்லாம் ஒன்று சைடாக தள்ளி விட்டுட்டு கட்சியை நேத்தி அவர் கேப்சர் பண்ணிட்டார். ஃபுல்லாக கருணாநிதி கிட்டே இருந்த கண்ட்ரோல் ஸ்டாலின் பக்கத்தில் வந்தாச்சு. ஆனால் எல்டர்ஸை அவர் ஒதுக்கி வச்சிட்டார். திமுகவில் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ் தான் இப்போ வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. ஆனாலும் அதிமுக மிகவும் வேக்காக இருக்கிறது. அந்த ஊழலாட்சி என்ற பெயர் வாங்கிவிட்டது. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமி அரசு கண்டினியூ ஆகிறதே தவிர, இல்லை என்றால் அது என்றோ விழுந்திருக்கும். திமுக அதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வருவாங்க தெரியல. அதையும் தவிர, தமிழ்நாடு அரசியலில் 5 முனை போயிட்டு வரப்போகிறது இந்த வாட்டி. 2019 சரி, 2021 தேர்தல் வந்தாலும் சரி, அதுக்கு முதலாக வந்தாலும் சரி. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், திமுக எம் கே ஸ்டாலின், ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி, ரஜினிகாந்த் ஒரு புது ஃபேக்டர் வந்திருக்காங்க இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி கமல்ஹாசன், இவங்க அது மஞ்சாவது அணி. டிடிவி தினகரன் ஒரு இப்போது சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில், மதுரை, திருநெல்வேலி, அதே மாதிரி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கன்னியாகுமரி, அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய கேப்சர் பண்ணிட்டு வராரு டிடிவி தினகரன் தன்னுடைய ஆதரவாளர்களை. ஆக மொத்தம் 5 முனை போட்டியாகத்தான் இது 2019 தேர்தல் வருமே தவிர, என்னை பொறுத்த மட்டும் திமுக அதிமுக, கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு மிகவும் நொந்து விட்டது, மிகவும் ஸ்லிம் ஆகிவிட்டது, கட்சி நெளிந்து விட்டது.
சரி, இப்போ நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட அந்த நடிகர்கள் கமலஹாசன், ரஜினிகாந்த், இவர்களின் வருகை வந்து அவர்கள் சொல்வது போல அதிகமாக வாக்குகளை அவர்கள் கவரப்போவதில்லை. ஏதோ சில வாக்குகளை பெறக்கூடும், அவர்கள் சில வாக்குகளை பிரிக்கக்கூடும், ஆனால் ஆட்சியை அவர்களால் பிடிக்க முடியாது.
மிகவும் கஷ்டம். ரஜினிகாந்த் சொல்லுவாரே தவிர, ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வச்சு 5 ஸ்டெப் பின்னாடி போகக்கூடிய தான் இது அடிக்கணும் பண்ணியிருக்கார் அவர். எந்த கட்சியாக இருந்தார், 1996 நான் வந்து தினமணி நிருபராக டெல்லியில் இருந்தபோது நான் ரஜினிகாந்தை சந்தித்தேன், அவர் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னார், கடைசியில் வைத்து விட்டார். ஆக மொத்தம் அவர் சொல்வது ஒன்று, செய்வது வேறு. நடிகர் என்ற ஒரு பிரச்சனையில் அவருக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 25,000 ஓட்டுகள் நடிகர் ரஜினிகாந்துக்கு இருந்தாலும் அதை எப்படி அவர் பிரிப்பாரா அல்லது ஒன்று சேர்ப்பாரா என்று தெரியாது. என்னை பொறுத்த மட்டும் நடிகர் ரஜினிகாந்தும் நடிகர் கமல்ஹாசனும் அரசியல் வந்தால் அது திமுகவிற்குத்தான் ஆபத்தாக முடியும். காரணம், ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் பண்ணோன்னு சொன்னால் எம் கே ஸ்டாலின் தான் பண்ண முடியுமே தவிர, அது வந்து ரஜினிகாந்தாலேயோ கமல்ஹாசனாலேயோ பண்ணுவது மிகவும் கஷ்டம்.
ஆனால் இந்த கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் பாரதிய ஜனதா கட்சியின் ப்ராக்ஸி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து பின்னால் இருந்து இவர்களை இயக்குகிறது ங்கிற மாதிரி சொல்லப்படுது. உங்களுக்கு எப்படிப்படுது
அது? அந்த மாதிரி ஒன்று தோணலை. காரணம், ரஜினிகாந்த் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் பாலிட்டிக்ஸ் நான் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ரஜினிகாந்த் பின்னாடி ஒன்றா இருக்கலாமே தவிர, பாஜக அவர் முதலியாக சிறுபான்மையினுடைய ஓட்டெல்லாம் போயிடும், கிறிஸ்துவர் முஸ்லீம் ஓட்டு போயிடும் என்ற ஒரு அச்சத்தினால், ஒரு பயத்தினால் நடிகர் ரஜினிகாந்த் முதலில் பிஜேபியுடன் தொடர்பு வைத்து கொள்ள மாட்டார் என்று தான் என்னுடைய கருத்துங்க.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இந்திய அரசியல் குறித்து எழுதியும் பேசியும் வருகின்ற மிக மூத்த ஊடகவியலாளர் ஆர் ராஜகோபாலன் அவர்கள். சுமார் 40 ஆண்டுகளாக அவர் ஊடகவியலாளராக பணியாற்றி வருகிறார்.
பாரதிய ஜனதா கட்சி எடுத்துங்க, எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக அரசு தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட, உண்மையாக ஆட்சி நடக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு பரவலாக மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த பின்னணியில் இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை வந்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நடத்திக்கிட்டு போகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்காலத்தில் வந்து ஒரு பின்னடைவை தவிர, அதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி
தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இரண்டுக்குமே வேறு ஒன்ற முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகம் திராவிட இயக்கத்தை பேஸ் பண்ணி வந்தது, ப்ளஸ் அட்லீஸ்ட் ரிசர்வேஷன் பாலிசியில் பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், அவங்களாம் ஒரு பிடியாக இருந்துட்டு மத்திய அரசாங்கத்துக்கு எதிர் முனைப்பாட்டு போ. உதாரணமாக ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் ஜிஎஸ்டிக்கு அனுமதி கொடுத்துருக்க மாட்டார்கள், நரேந்திர மோடியினுடைய ஒரு வேகத்தை குறைத்திருப்பார். ஆனால் வீக்கான ஒரு சர்க்கார் வந்து எடப்பாடி பழனிசாமியாக இருக்கிறதுனால்தான் நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமியை ஒரு பப்பெட் மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு தவிர, இருந்தாலும் ஆட்சி தமிழகத்தில் நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை. அதை எப்படி பாரதிய ஜனதா கட்சி உபயோகப்படுத்தப் போகிறது, காங்கிரஸ் கட்சி எப்படி அதை தன் கேஷ் பண்ணிக்க போகிறாங்க என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி என்பது தமிழகத்தில் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.
பாரதிய ஜனதா கட்சி பின்னின்று எடப்பாடி அரசை இயக்குவதால், நீங்கள் சொல்கிற மாதிரி ஊழல் அரசுன்னு எடுத்துக்கிட்டால் கூட, அதன் பழியெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி மேலே தான் சாரும். எனவே கொஞ்ச நஞ்சம் இருக்கிற செல்வாக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும் நாட்களில் காணாமற் போய்விடும்.
நான் தான் முதலே சொல்லிட்டேனே, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்று. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணும்னு எடப்பாடி அரசாங்கத்தால் தான் முடியுமே தவிர, காரணம் அதிமுக என்பது ஒரு என்டிட்டி. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்பது என்டிட்டி இல்லை, காங்கிரஸ் என்பது ஒரு என்டிட்டி இல்லை. ஆனால் அதை எப்படி அவர்கள் எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார் என்றால், சல்தாகை ஆட்டிடியூட், அதாவது போகட்டும் போகட்டும் நிலைமை சீராகும் என்று தான் ஒதுக்கி விட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டும் நரேந்திர மோடி அவர்கள் காவேரி பிரச்சனைக்கு சமாதானம் காட்டினார், ஜல்லிக்கட்டுக்கு சமாதானம் காட்டினார். ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி வேரூன்ற முடியாது. காரணம், ரஜினிகாந்தை போன்றவர்கள் அந்த ஓட் பேங்க் எடுத்துக்கிடுவாங்க. ஜாதி அரசியலை வைத்து பார்த்தாலும் கூட தமிழகத்தில் வரும்கூடிய இருக்கக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வேரூன்ற முடியாது. ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஒன்லி. அதில் தினகரன் ஒரு பாசிபிள் போர்ஷனை நிச்சயம் கேப்சர் பண்ணுவார். 40 பாராளுமன்ற தொகுதிகளில் என்னுடைய கருத்து, தினகரன் இன்று ஒரு அலையன்ஸ் வச்சா கூட 8-10 எடுத்துப்பார். ஆனால் அசம்பிளின்னு வந்ததுன்னா ஃப்ராக்சர்ட் மேண்டேட்டை தான் இருக்குமே தவிர, இட் இஸ் நாட் கோயிங் டு பி எ ஒன் பார்ட்டி ரூல்.
விரைவிலேயே வந்து தமிழக அரசு கலைக்கப்படும் அல்லது கவிழ்க்கப்படும். ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்தே தமிழக தேர்தலும் வரும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்களுக்கு படுதா பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு அரசுக்கான ஆதரவை வந்து மறைமுகமான ஆதரவை விலக்கி கொண்டு ஆட்சியை கவிழ்த்து விடும் என்று?
அது நீங்கள் கேட்டதுக்கு ஒரு சரியான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யசபாவில் அதிமுகவுக்கு 13 ராஜ்யசபா எம்பி இருந்தாங்க. இப்பொழுது ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா கட்சி பூரண மெஜாரிட்டி கடத்தி விட்டதால் அவங்க ஏடிஎம்கேனுடைய ஓட்ஸை இக்னோர் தான் பண்ணுவாங்க. ஏடிஎம்கேவை சதர்ன் ஸ்டேட்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக தமிழ்நாடு இருக்குது. காரணம், அடுத்த பக்கத்தில் ஒரு ஸ்ரீலங்கா இருக்கிறதுனால, இது இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால, ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக ஒரு நிலையான அரசு இருந்துட்டு போகட்டும் என்பதுதான் ஒரு பாஜகவினுடைய நிலைப்பாடு, நரேந்திர மோடியின் நிலைப்பாடாகத்தான் இருக்கிறது. அதை வைத்து பார்த்தால் எடப்பாடி அரசும் ஓ பன்னீர்செல்வம் அரசும் ஜஸ்ட் ஒரு பப்பட் அரசாகத்தான் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து.
இப்போ மோடி அரசு வந்த பிறகு இலங்கையில் வந்து தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு அதிகமாக மோடி அரசு உழைக்கும், அதுக்காக பாடுபடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போதைக்கு 5 ஆண்டுகளை வந்து விரைவில் மோடி அரசு நிறைவு செய்ய போகுது. ஆனால் இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் அவர்களுக்கு எந்த தீர்வும் வரல, மோடி அரசின் வெளியுறவுத்துறை கொள்கை தொடர்பான கொள்கையில் எந்தவித மாற்றமும் வந்த மாதிரியும் படலை. காங்கிரஸ் கட்சி எந்த வெளியுறவுத்துறை கொள்கையை கடைபிடித்ததோ அதே கொள்கையை தான் மோடி அரசு தொடர்ந்து செய்து கொண்டுள்ளது. உங்களுக்கு எப்படிப்படுகிறது, அதாவது மோடி அரசு இதுவரை இந்த கடந்த 5 ஆண்டுகளில் இலங்கை தொடர்பான கொள்கையில் அது செய்தது சரி அல்லது வந்து மாற்றியிருக்கலாம் அப்படிப்படுது?
நீங்கள் வந்து தமிழ்நாடை பொறுத்து தமிழ் ஆங்கிளில் கேட்டீங்க. ஆனால் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து இலங்கையை பார்ப்பது, அவர் சைனானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடக்கூடாது, பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் நிலைப்பாடு எடுத்து ப்ரோ இந்தியன் ஆட்டிடியூட், ஆன்டி சைனா ஆன்டி பாகிஸ்தான் ஆட்டிடியூட் எடுக்கும் பொழுது தான் பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா வர்சஸ் சைனா, இதெல்லாம் வச்சு தான் அவர் ஒரு நிலைப்பாடை நரேந்திர மோடி எடுக்க முடியுமே தவிர, சாதாரணமாக தமிழை மையமாக வைத்து ஒரு பிரச்சனையை எடுக்க முடியாது நரேந்திர மோடியால். அதுதான் என்னுடைய கருத்து. ஒன்று, எப்பவுமே எக்ஸ்டர்னல் பாலிசி வந்து ஒரு கண்டினியூங் ப்ராசஸ். காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, இல்லை விபி சிங் அரசாங்கம் இருந்தாலும் சரி, நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் இருந்தாலும், தேவகவுட அரசாங்கம் இருந்தாலும், ஃபாரின் பாலிசி ஒரு ஸ்ட்ரெயிட் பாலிசி. அது எல்லா கவர்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணிட்டு வருவாங்க. தமிழகத்திற்காக எப்படி காங்கிரஸ் 2009 குறைந்தது 2 லட்சம் தமிழர்களை அவர்கள் கொன்றார்கள் என்று வைகோ ஒரு மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ மீண்டும் மீண்டும் சொல்கிறாரோ, அந்த தமிழ் இனத்தையே ஒழித்தரித்தது காங்கிரஸ் யூபிஏ அரசாங்கம் என்று சொன்னாலும், அந்த நிலைப்பாட்டை நரேந்திர மோடி மெதுமெதுவாக குறைக்கத்தான் பார்த்திருக்கிறார். நரேந்திர மோடி 2 முறை ஜாஃப்னா சென்று வந்தார். டாக்டர் மன்மோகன் சிங் கூட செல்லாத இடத்திலே, கருணாநிதி செல்லாத இடத்திலே, ஜெயலலிதா செல்லாத இடத்துல நரேந்திர மோடி சென்று வந்தாலும், தமிழர்களுக்காக நரேந்திர மோடி அரசு நல்லதுதான் செய்து கொண்டு வருகிறது, ஆனால் அது ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியாக மாற்றப்படவில்லை என்பதுதான் நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய பெரிய பின் தங்குவதாக பேக் ஸ்டெப் எடுத்ததாக என்ன கருத்து?
மிக்க நன்றி ராஜகோபாலன் அவர்களே, இவ்வளவு நேரம் பல கேள்விகளுக்கு பதில் தந்தீர்கள். குறிப்பாக இந்த குறுகிய பயணத்தில் எமது ஒலிப்பதிவு கூடம் வரை வந்து இந்த நேர்முகத்தை வழங்கினீர்கள், மிக்க நன்றி உங்களுக்கு.
வணக்கம், நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil